அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 20 செவ்வாய்க்கிழமை இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை பிறகு செய்திறங்கில், இலங்கையில் காவல்துறையால் சித்திரவதைக்கு உள்ளானவர்கள் அளித்த வாக்குமூலங்களை ஆசிய மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது குறித்த செய்திகள். பிறகு மலையத்தில் இடம்பெற்ற தேர்தல் வன்முறைகள் குறித்து அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான்,
முழுக்க முழுக்க நான் மறுக்கிறேன், என்னைக்குமே தொழிலாளர் மேல வன்முறை பட்டதில்லை. சும்மா கேரளத்துக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு அடிச்சு சுட்டா சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க, உங்க வாட்டுக்கு வருவாங்க அடிப்பாங்க, நாங்கள் வாங்கிட்டு குவிஞ்சு போடுமா.
மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த மருத்துவர் புனாவில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளது குறித்த தகவல்கள். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் கொந்தளிப்பை உருவாக்கிய வினோதினியின் கொலையாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்கள், வழக்கின் தீர்ப்பு குறித்து அவரின் உறவினர் அளித்த செவி.
இது வந்து எங்களுக்கு திருப்தியா தான் இருக்கு. இதுல முக்கிய கவனிக்க வேண்டிய விஷயம்னா, மிக விரைவா இந்த நீதிமன்றத்துல வழக்கு நடந்திருக்கு, அதுக்கு வந்து காவல்துறையும் நீதித்துறையும் ஒத்துழைச்சி பண்ணிருக்காங்க, அதனால விரைவா நடந்திருக்கு, சரியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு நம்புறோம்.
இன்ன பிற செய்திகளும் நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவருக்கும் அறிவிலும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
எகிப்தில் தமது தலைவரான முகமது பைதி அவர்கள் கைது செய்யப்பட்டதை முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி வன்மையாக கண்டித்திருக்கின்றது.
Arrest of the Supreme Guide of the Muslim Brotherhood. He's an Egyptian citizen.
2011 ஹாஸ்னி முபாரக் அவர்கள் பதவி வீழ்த்தப்பட்ட புரட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியே இந்த கைது என்று முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். பல உயிர்களை காவு கொண்ட பாதுகாப்பு படையினரால் கடந்த வாரம் கலைக்கப்பட்ட ஒரு முகாமுக்கு அருகிலேயே பைடி அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பதவி விலக்கப்பட்ட இஸ்லாமியவாத அதிபரான முகமது மோசி அவர்களை மீண்டும் பதவியில் அமர்த்த வேண்டும் என்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி கோரியிருக்கின்றது. மஹமூத் எஸாத் என்பவரை தமது புதிய தற்காலிக தலைவராக அந்த அமைப்பு அறிவித்திருக்கின்றது.
இதனிடையே எகிப்தில் கடந்த வாரம் பதவியிலிருந்து விலகிய முன்னாள் துணை அதிபர் முகமது எல் பரேடை தேசிய நம்பிக்கை தொடர்பான சட்டங்களை மீறினார் எனும் குற்றச்சாட்டில் வழக்கை எதிர்கொள்ள உள்ளார். தலைநகர் கெய்ரோவில் இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பினர் நடத்திய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர இராணுவம் எடுத்த நடவடிக்கையில் அந்த அமைப்பின் பல ஆதரவாளர்கள் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எல் பரேடை பதவி விலகினார். இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு தனிநபர் அளித்த புகாரை அடுத்து அரசின் தலைமை வழக்கறிஞரின் இந்த நடவடிக்கை வந்துள்ளது. அவரது பதவி விலகல் அரசு கூடுதலான பலப்பிரயோகத்தை செய்தது எனும் தோற்றத்தை உருவாக்கியது போல அமைந்துள்ளது என்றும் அரசின் தலைமை வழக்கறிஞர் கூறியுள்ளார். இந்த வழக்கில் எல் வராடே குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு $1,500 வரை அபராதம் விதிக்கப்படும்.
தனது செய்தியாளர் ஒருவரின் துணைவியார் ஹீத்ரு விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதையும் அவரது மடிக்கணினியும் ஏனைய பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதையும் எதிர்த்து அவர் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக கார்டியன் செய்தி பத்திரிகையின் ஆசிரியர் தெரிவித்திருக்கின்றார். டேவிட் மிரண்டா எனும் அவர் தனது துணைவரிடம் இருந்து அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஏஜென்சி குறித்த செய்தி ஒன்றை கையாளுகின்ற இன்னுமொரு செய்தியாளருக்கான செய்தித்துறை விடயங்களை காவி சென்று கொண்டிருந்ததாக ஆசிரியர் அலன் ரஸ்பிரிட்ஜ் அவர்கள் கூறியிருக்கின்றார். போலீசாரின் அந்த நடவடிக்கை சரியானது என்று பிரிட்டன் கூறுகின்றது. அமெரிக்க உளவு பணியாளரான எட்வர்ட் ஸ்னோடனால் கசிய செய்யப்பட்ட தகவல்களை கொண்டிருந்த கணினி ஹார்ட்வேரை பிரிட்டிஷ் பாதுகாப்பு அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் கார்டியன் அளித்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார்.
இந்தியாவில் ஏழ்மை நிலையில் உள்ள சுமார் 80 மக்களுக்கு குறைவான விலையில் அரிசி, கோதுமை மற்றும் இதர தானியங்களை வழங்க இலக்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டை ஆளும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தி அரசால் நடத்தப்படும் நியாய விலை கடைகளில் இந்த பொருட்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள உதவும் அட்டைகளை ஒரு பெண்கள் குழுவினருக்கு கையளித்து திட்டத்தை தொடங்கி வைத்தார். சுமார் 2,400 அளவில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் இந்தியாவில் நிதி ஆதாரங்களை பெருமளவில் பாதிக்கும் என்று விமர்சகர்கள் கூறியுள்ளார்கள். இந்தியாவில் 5 உட்பட்ட குழந்தைகளில் பாதி அளவினர் ஊட்டச்சத்து குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று கடந்த ஆண்டு வெளியான ஒரு அறிக்கை கூறுகிறது.
பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோ 2007 கொலை செய்யப்பட்டது தொடர்பில் முன்னாள் அதிபர் ஜெனரல் பர்வேஷ் முஷாரப் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. ராவல்பிண்டியில் பயங்கரவாத எதிர்ப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான அவர் தன் மீது சுமத்தப்பட்ட சதி, கொலைக்கு உதவுதல், போதுமான பாதுகாப்பை வழங்காமை, தடை ஆதாரங்களை அளித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளை மறுத்ததாக அவரது சட்டத்தரணி ஒருவர் கூறியிருக்கின்றார்.
The important thing is this, you will have to prove the allegation.
பாகிஸ்தானின் முன்னாள் அல்லது தற்போதைய பதவியில் இருக்கின்ற ஒரு இராணுவ தளபதி மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவது இதுதான் முதல் தடவையாகும் என்று செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். தீவிரவாதிகளாக சந்தேகிக்கப்படுகின்ற 4 இரண்டு மூத்த போலீஸ் அதிகாரிகள் உட்பட 6 பேர் அவருடன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார்கள்.
அடுத்த ஆண்டு பிரேசிலில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான நுழைவுச் சீட்டு விற்பனை இன்று தொடங்கியது. சுமார் 3,00,000 டிக்கெட்டுகள் இதில் விற்பனையாகும்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் பல ஆண்டுகளாக காவல்துறையால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களின் விவரங்களை ஹாங்காங்கை தளமாக கொண்டு செயல்படும் ஆசிய மனித உரிமைகள் ஆணையம் தொகுத்து வெளியிட்டிருக்கிறது. இதில் பலரின் சாட்சியங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கையில் 1998 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரை காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்ட சுமார் 1,500 பேர் தொடர்பான சம்பவங்களை ஆசிய மனித உரிமைகள் ஆணையம் தொகுத்துள்ளது. அதிலும் குறிப்பாக மிகவும் அதிக அளவுக்கு சித்திரவதைக்கு ஆளான 400 பேர் எதிர்கொண்ட பிரச்சினைகளையும் அது ஆவணப்படுத்தியுள்ளது. சிறிய கை தொலைபேசி ஒன்றை திருடியதான சந்தேகத்தின் பேரில் என்னை பிடித்துச் சென்றார்கள். செருப்பு கால்களால் உதைத்தார்கள். விரல் நகங்களை பீய்த்து எரிந்தார்கள். தடிகளால் தாக்கி தலையெல்லாம் வீங்கி போயுள்ளது. கால்களையும் கைகளையும் விலங்கு போட்டு கட்டி வைத்து தொடர்ந்து தாக்கினார்கள். எனது மர்ம உறுப்பின் விதைகளை வெளியே எடுத்து தடிகளால் நைய புடைத்தார்கள். எனக்கு இப்பொழுதும் உடம்பெல்லாம் வலிக்கிறது. இப்படியான கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளான மேலும் ஒருவர் என்னை முழுமையாக நிர்வாணமாக்கினார்கள். கைகளை பின்னால் இழுத்து கயிற்றில் கட்டி வைத்தார்கள். கூரை கம்பில் அந்த கயிற்றை போட்டு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மெண்டிஸும் இன்னொரு அதிகாரியும் சேர்ந்து இழுத்தார்கள். எனது கைகள் இரண்டும் சுழன்று மேலே இழுபட்டன. இழுத்து பிடித்து வைத்து என் மீது தும்புத்தடி பிடியால் எனது உள்ளுறுப்புகளை தாக்கினார்கள். எனது ஆண் உறுப்பும் தாக்குதலுக்கு உள்ளானது. இதேவேளை இப்படியான சித்திரவதைகளை எதிர்கொண்டவர்களின் கதையை ஆவணப்படுத்த வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது என்பதை கூறுகின்றார் ஆசிய மனித உரிமைகள் ஆணையத்தைச் சேர்ந்த பசில் பெர்னாண்டோ.
The whole purpose of documentation which has taken over about 12 to 13 years was to create a public debate in Sri Lanka.
இலங்கையில் காவல் துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டதாக வந்துள்ள புகார்களை ஆராய்ந்து அதை ஆவணப்படுத்த எமக்கு 12-13 ஆண்டுகள் ஆயின. அந்த முயற்சியின் நோக்கமே இலங்கையில் காவல்துறை சீரமைப்பு குறித்து பொதுமக்களிடையே ஒரு விவாதத்தை ஏற்படுத்துவதுதான். அதன் மூலம் காவல்துறையினர் தமது விசாரணைகளின் பொழுது சித்திரவதையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதை கைவிட ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த விரும்பினோம். இதன் மூலம் குற்ற வழக்குகள் விசாரணையின் பொழுது சித்திரவதை முறைகள் முழுமையாக கைவிடப்பட்டு வேறு வழிமுறைகளை கையாள இலங்கை காவல்துறையினர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் எங்களது நோக்கம். அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு விவாதம் இலங்கைக்குள்ளேயே நடைபெற வேண்டும். அதற்கான முயற்சிகளைத்தான் நாங்கள் முன்னெடுத்துள்ளோம், மேலும் முன்னெடுப்போம். இதற்காக இலங்கை அரசுக்கு உதவ சர்வதேச சமூகத்தின் ஆதரவையும் நாங்கள் கோருகின்றோம் என்றார் ஆசிய மனித உரிமைகள் ஆணையத்தைச் சேர்ந்த பசில் பெர்னாண்டோ. ஆனால் ஆவணப்படுத்தப்பட்டுள்ள அந்த அறிக்கை இப்பொழுது பகிரங்கமாக வெளியாகியுள்ள நிலையில் தகவல்களை பகிர்ந்து கொண்டு இன்னும் இலங்கையிலேயே உள்ளவர்களின் பாதுகாப்புக்கு பாதகம் ஏற்படக்கூடும் என்கின்ற கேள்விகளும் ஐயப்பாடுகளும் எழுந்துள்ளன.
செய்திகளை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். மலையத்தில் தமது கட்சியின் ஆதரவாளர்கள் மீது பல நகரங்களில் தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தொழிலாளர் தேசிய சங்கத்தினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அரசாங்க கூட்டணியில் போட்டியிடும் இரண்டு கட்சியினருக்கு இடையே கொட்டகலையில் நேற்று மாலை ஏற்பட்ட மோதல்களின் பின்னணியில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதுகுறித்து தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரான பி திகாம்பரம் அவரிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
கொட்டகலையிலே இதொகாவின் காடையர்கள் எங்களை தாக்கம் கொண்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. பார்க்கும் பொழுது கற்களையும் தம்புகளையும் வீசி அடிச்சு போத்தலையும் வீசி அடிச்சு பார்க்கும் பொழுது எங்களுடைய பாதுகாவலர்கள் விமானத்தை நோக்கி சுற்றி எங்களை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இலங்கை தொழில் காங்கிரஸ் தலைவர் அர்தமான் தொண்டமான் அவருடைய காரியர்கள் மது போதையில வந்து எங்களுடைய ஒபிஸ் எல்லா காரியாலயத்தையும் அடித்து நொடிச்சிருக்கிறார்கள். தலைவர் கிளையில் இருக்கிற அலுவலகம், அட்டன்ல இருக்கிற அலுவலகம், புகவந்தல்லாவில் இருக்கிற அலுவலகம், நோ வீட்டில் இருக்கிற அலுவலகம், மக்கள் இருக்கிற அலுவலகம் போல தாக்கி எடுத்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே இதொகாஸ் தான் மலையகத்தின் பெரிய கட்சி, அவர்களோட யார் இருக்க முடியாது கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள்தான் தோட்டத்தில் அடிப்பிள்ளைகள். இன்று இந்த நிலைமை மாறி இருக்கின்றது. மாறி இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை விட்டு போறதுக்கு போக முடியாம அதிகாரம் மற்றவர்கள் மாற போறனால இதை சைத்துக் கொள்ள முடியாம இந்த மாதிரி காலத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு மூணு மாதத்து முதலே நம்ம குட்டைகளிலே போராட்டம் செய்யும் பொழுது மனகோணிச அவர்களை அடித்து கல்லால் அடித்து காயப்படுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி பல பல விடயங்கள் நடந்திருக்கின்றது. ஆகவே இத்தோக்காவின் அராஜகம் செய்துவிட்டு மற்றவர்களை சொல்வது அவர்களுக்கு எப்போதும் ஈஸியாக இருக்கின்றது.
நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறிப்பாக புகவந்தலாவில் இருக்கின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்களின் வாகனத்தை நோக்கி உங்கள் தரப்பிலிருந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் குற்றம் சாட்டுகிறார்.
நாங்கள் துப்பாக்கி பிரயோகம் செய்தது எங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்காக எங்களுடைய பாதுகாப்பு வானத்தை நோக்கி சுட்டார்கள். சுட்டு என்னை காப்பாற்றிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர்களே அவர்களுடைய வாகனங்களை உடைத்து விட்டு மக்கள் மத்தியிலே ஒரு சிம்பத்தி தேடுறதுக்காக செய்த வேலை இது. நாங்கள் இந்த காலத்திலேயே நாங்கள் அராஜகம் செய்தது கிடையாது. எனவே ஆறுமன் தொண்டமாவையும் அப்படி அல்ல, மலை இளைஞர்களை குடித்து பதிவை வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி சேவை உடைய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது.
நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அவர்கள் கூறிய குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் அவரிடம் கேட்டார். ஜெயபிரகாஷ் நல்லசாமி
தேசிய தொழிலாளர் சங்க கட்சியை சார்ந்தவங்களும் அது தலைமத்துவங்களும் அங்க போய் கல்ல வீசி அவங்களுக்கு துப்பாக்கி பிரயோகம் பண்ணிருக்காங்க. பாதுகாப்புக்காக மேல சுட்டிருக்கணும், நேரடியாக வேட்பாளர் வாகனத்துக்குள்ளே சுட்டிருக்காங்க. அப்படின்னா கொள்கை நோக்கத்துல தான் வந்திருக்காங்க. இவருடைய ஐயா மருந்தைகள் ஐயா 30ஆம் தேதி 100 வயசாகுது, அவருடைய போட்டோ தலையில போட்டு மிதிச்சிருக்காங்க. இதுவா
அலுவலகம் இப்படி பல அலுவலகங்கள் மீது தாக்குதல் இரவு நடந்திருக்கிறது.
உங்களுடைய
கட்சியிலிருந்து விலகி சென்றிருக்கின்ற எம்பி ராஜதுரை அந்த கட்சியில் சேர்ந்ததன் பிறகுதான் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது. பழிவாங்கல் நோக்கத்தோடு உங்கள் கட்சியினர் செயற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
பழிவாங்கிறதுக்கு எனக்கு சரிசமமா இருக்கணும் பழிவாங்க. எறும்புக்கும் மடுவத்துக்கும் முடிச்சு போட பாக்குறீங்க.
அதாவது ஒரு 10-11 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் கட்சிக்கு இருந்து தற்பொழுது நீங்கள் மட்டும்தான் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்று இருக்கிறீர்கள். உங்களுடைய நியமன உறுப்பினராக உங்களுடைய அமைச்சர் முத்துசிவலிங்கம் இருக்கிறார். போனவங்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு தான், இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்குள்ளே கட்சி ஜனநாயகம் இல்லை, தலைமைத்துவம் அராஜகமாக செயற்படுகிறது, இப்படியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். நீங்கள் வந்து அவர்களுக்கு அவர்களை ஓரங்கட்டுவதாகவும் மதிப்பளிப்பது இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்.
அது வந்து எத்தனை பேர் சொன்னீங்க? ஒரு 7-8 MP சொல்லியிருப்பாங்களா? ஆனா இன்னைக்கு நம்பி 15 லட்சம் மக்கள் இருக்காங்க, அவங்க அந்த குற்றச்சாட்டை கொடுக்கல அறிக்கிறது.
இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு காலத்தில் ஒரு கிங் மேக்கர் என்று சொல்லும் அளவுக்கு தேசிய அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக கூட ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கட்சி இன்று நாளுக்கு நாள் தேய்வடைந்து செல்வதாக விமர்சகர்கள் சொல்கிறார்கள்.
நிச்சயமா நாளுக்கு நாள் தேய்வரில் நாளுக்கு நாள் பலமாகிட்டு வருது.
அப்படி என்றால் நாடாளுமன்றத்தில் அது தெரிய வேண்டுமே,
மக்கள் சக்தி தான் அதை நிரூபிக்கணும். அடுத்த தேர்தல் வந்தா உங்களுக்கு அதுவே தெரியும். வருகிற மாகாணசபை தேர்தலை பொறுத்து
மலையகத்தில் வன்முறை தனமான அரசியலை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் புரிகிறது என்கின்ற இந்த குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன?
முழுக்க முழுக்க நான் மறுக்கிறேன். என்னைக்குமே தொழிலாளர் மேல வன்முறைப்பட்டதில்லை. சும்மா கேதத்துக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு அடிச்சு சுட்டா சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா? உங்க வாட்டுக்கு வருவாங்க அடிப்பாங்க, நாங்கள் வாங்கிட்டு குமிஞ்சு போடுமா?
அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் சில தேர்தல் வன் செயல்கள் குறித்த முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மாணிக்கா வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் பஸ் நிலை பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்களில் ஒருவராகிய தம்பிராசா அவர்களின் வாகனம் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வேட்பாளர் ஒருவருடைய ஆதரவாளர்களினால் இன்று மாலை தாக்குதலுக்கு உள்ளாகியதாக போலீசாரிடம் முறையிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் வேட்பாளராகிய தம்பிராசா சிறு காயங்களுக்கு உள்ளாகினார்.
கண்ணாடிகள் அடிச்சா நாங்க கண்ணாடி லொக் பண்ணிட்டோம். லொக் பண்ணோடனே அவன் கூட பிச்சு ஒரு ஜிம்பால அடிச்சு வச்சு போட்டு பிசர்றான்னு பிசர் இது பண்ணோடனே அவங்களை இந்த கமராவுக்கு நான் பிடிச்சிட்டேன். கொஞ்சம் கமரா பிடிச்சாலும் அந்த கமரா பறிக்கிறதுக்கும் போன பறிக்கிறதும் எடுத்துட்டு அதுக்குள்ள போலீஸ் வந்தது, போலீஸ் வந்ததும் ஓடிட்டார்.
என இந்த சம்பவம் குறித்து தம்மிரசா அவர்கள் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை நடத்தி நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது தொடர்பில் தேர்தல் ஆணையாளருக்கும் முறையிடப்பட்டிருக்கின்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் இராணுவத்தினர் இடம்பெயர்ந்து மீள்குடியேறியுள்ள மக்களுக்கு சில நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக ஒழுங்கு செய்திருந்த நிகழ்வொன்றில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் யாழ் மாவட்ட வேட்பாளர் சட்டத்தரணி ரெமிடியஸ் அவர்கள் கலந்து கொண்டிருந்த சம்பவம் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாகும் என கஃபே சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எங்களுக்கு செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டில் இந்த நிகழ்வை இராணுவத்தினர் ஒழுங்கு செய்திருந்ததை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த வைபவத்தில் விரும்பியோ விரும்பாமலோ வேட்பாளர் ஒருவர் கலந்து கொண்டிருப்பது தேர்தல் விதிமுறைகளை மீறியது மட்டுமல்ல, தேர்தல் நடவடிக்கைகளில் இராணுவம் தலையீடு செய்வதையே காட்டுகின்றது. தேர்தல் நடவடிக்கை என்பது சிவில் நிர்வாகத்துடன் நேரடியாக சம்பந்தப்பட்டதாகும். வடக்கில் இராணுவம் தேர்தல் நடவடிக்கைகளில் சம்பந்தப்படக்கூடாது என்பதை நாங்கள் கோரியிருந்தோம். அதற்கான உத்தரவாதமும் வழங்கப்பட்டிருந்தது. அத்தகைய ஒரு நிலைமையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது வடமாகாணம் மட்டுமல்ல, ஏனைய இரண்டு மாகாண சபைகளுக்கான தேர்தல்களையும் கேள்விக்குறிக்கு உள்ளாக்கியிருக்கின்றது என்றார் கஃபே சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பின் பணிப்பாளர் கீர்த்தி தெனக்கோன் அவர்கள். இந்த சம்பவம் குறித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளராகிய சட்டத்தரணி ரெமிடியஸ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மாணிக்கவாசம் அளித்த குறிப்பை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வந்த நரேந்திர தபோல்கர் என்பவர் புனாவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இவரது வாழ்க்கை மற்றும் பணிகள் குறித்து மகாராஷ்டிராவின் நாக்பூர் நகரில் வசித்து வரும் தீக்கதிர் நாளிதழின் முன்னாள் துணை ஆசிரியரான காசியப்பன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நரேந்திர தபோல்கர் வந்து MBBS டாக்டர் பிசிசியன். கிட்டத்தட்ட 10-15 வருஷம் அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். 1944 பிறந்தவர். அவர் கூட பிறந்தவங்க 10 பேர் சாதனா சாங்கிலி போன்ற இடங்களில் படித்து சமூக நீதிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் இந்த கிணத்துல எடுக்கப்படாது அந்த கிணத்துல எடுக்கப்படாதுன்னு ஒரு இது வந்திருக்கும் போது அதை எதிர்த்து ஒரு கிணறு ஒரு கிராமம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தவர்கள். இவரும் ஒரு முக்கியமான ஆள். மூட நம்பிக்கையையும் எதிர்த்து பெரிய மிகப்பெரிய இயக்கங்களை நடத்த ஆரம்பித்தார். அகில பாரதிய மூடநம்பிக்கை எதிர்ப்பு அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் அவர். அவருக்கும் அந்த இயக்கத்தினுடைய தலைமைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதிலிருந்து பிரிஞ்சு வந்து மகாராஷ்டிரா மூடநம்பிக்கை எதிர்ப்பு இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தார். இப்போ ஒரு பில்லு கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணார். மூடநம்பிக்கை எதிர்த்து அதுக்கு அதை ஒழிக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய பில்லு. இந்த பில்லை வந்து பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனையும் எதிர்க்கிறது. அதனால அதை கொண்டு வந்து பாஸ் பண்ண முடியாம திணறிட்டு இருக்காங்க.
எந்த அமைப்பில் இருந்தாவது நரேந்திராவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்ததா முன்பு?
அதே அதை வந்து அப்படி பேப்பர்ல வந்து அசைச்சு அப்படி போடலை. ஆனால் நம்ம கெஸ் பண்றது வந்து இப்படி இருக்கலாம்னு தோணுது. வர்க்காரின்னு ஒரு சமூகம் இருக்கு. அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்பது பத்தி எனக்கு சரியான ஐடியா இல்லை. அந்த பூசாரிகள் அல்லது இந்த குறி சொல்றவங்க அந்த மாதிரி குரூப்பா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஒரு சர்ச்சில் வந்து இயேசு கண்ணீராக வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை எதிர்த்து நடத்திய போராட்டத்தில் இவருக்கும் பங்கு உண்டு. மூடநம்பிக்கை எதிர்ப்பு என்று சொல்லும்போது மூடநம்பிக்கை சகலத்தையும் எதிர்த்தார். இந்த மதம் அந்த மதம் அந்த சாமி இந்த சாமின்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் எதிர்க்கிறவர் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, சுயநல சக்திகள் ஆதிக்க சக்திகள் அவங்களோட எதிர்ப்பு இவருக்கு இருந்திருக்கு. சாமி இருக்கே இல்லைங்கிறத பற்றி அதுக்குள்ளே அவர் போகலாம். ஆனால் அந்த பேரை சொல்லி ஏமாத்துறது இருக்கலாம், அதை அவர் எதிர்க்கிறார், கடுமையாக எதிர்க்கிறார். அதுதான் அவருடைய மிக முக்கியமான நோக்கம். அப்போ வந்து சாமியை வச்சு புடப்பு நடத்துறவனுக்கு இவர் மேலே கோபம் வர வாய்ப்பு இருக்குல்ல.
நாக்பூர் நகரில் வசித்து வருகின்ற தீக்கதிர் நாளிதழின் முன்னாள் துணை ஆசிரியரும் எழுத்தாளருமான காசியபன் அவர்கள் எடுத்து சிவகிட்டீர்கள். தமிழகத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட காரைக்கால் அமில வீச்சு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் குடும்பத்தினருடன் தீபாவளி கொண்டாடிவிட்டு சென்னை திரும்புவதற்காக பேருந்து நிலையம் சென்று கொண்டிருந்த பொறியியல் பட்டதாரி வினோதினி மீது சுரேஷ் என்பவர் ஆசிட் வீசினார். படுகாயமடைந்த வினோதினி கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியன்று சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இந்த தீர்ப்பு குறித்து அரசு வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதனால இது வந்து அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அரசு தரப்புல இருந்து. அது மாதிரி அரசு தரப்புல 24 சாட்சிகள் விசாரிச்சிருந்தோம். எந்த ஒரு சாட்சியும் பிறல் சாட்சியா மாறல. போலீஸ்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் அதே ஸ்டேட்மெண்டே எவிடன்ஸா கோர்ட்லயும் சொல்லிட்டாங்க. அதனால எந்த விதமான சாட்சிகளும் மாறாத ஒரு பட்சத்துல எல்லாருமே சரியான முறையில சொல்லி இருக்க பட்சத்துல இது வந்து புதுச்சேரி பகுதியிலேயே சம்பவமே நடந்தது. ஆசிட் சம்பவம், அதுவும் ஒரு பெண் மீது, அதுவும் ஒரு ஒருதலை காதலுக்காக, அதை வலியுறுத்தி அதை ஏத்துக்காதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுனால இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்ன்றதுனால மரண தண்டனை கொடுக்கணும்னு கேட்டிருந்தோம். ஆனாலும் நீதிமன்றம் வந்து இது வந்து புதுச்சேரின்ற ஒரு தனி பகுதியை எடுத்துக்க முடியாது, இந்தியாவில எல்லாத்தையுமே எடுத்து கருத்தில் எடுத்துக்கணும்ன்ற சூழ்நிலையில அது வந்து பல இடங்கள்ல சம்பவம் நடந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பல வழக்குகள் போய் மேல் தண்டனை தான் அதிகபட்சமா கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இதுல மரண தண்டனை கொடுத்தாலும் நாளைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையா வந்துடும். அதனால இது வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க.
இதை எதிர்த்து நீங்க உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய போறீங்களா?
ஜட்ஜிங் காப்பி வரல, இன்னைக்கு அதுல ப்ரொனன்ஸ் பண்ணதுனால நாளைக்கு தரேன்னு இருக்காங்க. அந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி டீடைலா நம்ம டிஸ்கஷன் வச்சுட்டு அது பிறகு லா டிபார்ட்மெண்ட்ல ஒப்பீனியன் போலீஸும் காவல்துறையும் நானும் சேர்ந்து கொடுக்குற ஒப்பீனியன் வந்து லா டிபார்ட்மெண்ட் சட்டத்துறைக்கு அனுப்பப்படும். சட்டத்துறையும் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷனும் கன்சல்ட் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கன்ஃபார்ம். அது முதலமைச்சர் தலைமையில இருக்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து இது செய்வாங்க. இதுக்கு மேற்கொண்டு அப்பீல் பண்ணலாம். அதுக்கு மேல அதிக தண்டனை கிடைக்கிறதுக்கு அதிகப்படுத்தி தண்டனை வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது முடிவு பண்ணி அரசுதான் முடிவு பண்ணும் இறுதியா.
இந்த வினோதினி மேல தாக்குதல் நடந்த பிறகு மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது, அந்த டெல்லி பாலியல் வல்லுறவு சம்பவத்தின் பிறகும் கூட. அப்ப வந்து இந்த ஆசிட் விக்கிரவங்களையும் தண்டிக்கிறதுக்கு அதுல ஒரு வழிவகை செய்யப்பட்டிருந்தது. ஆகவே அந்த சட்டத்தை இதுல கொண்டு வந்தீங்களா இல்ல இது பழைய சட்டத்தின்படிதான் நடந்ததா?
இது கட்டிடப்படிதான் நடந்தது. ஏன்னா இந்த சம்பவத்தின் பொழுது நீங்க சொல்லப்பட்ட ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் எதுவும் இல்ல, சட்டம் எதுவும் கிடையாது.
வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன். நீதிமன்ற தீர்ப்பு குறித்து கொல்லப்பட்ட வினோதினியின் தாய் மாமன் ரமேஷ் அவர்கள் அளித்த கருத்துக்களை அடுத்து கேட்கலாம்.
எங்க குடும்பத்திலே நாங்க நினைச்சது என்னன்னா இந்த தீர்ப்பு வந்து இரட்டை ஆயுள கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்புல இருந்தோம். ஆனா அதுல வந்து ஒரு ஆயிலும் நான்கு சிறை தண்டனை கிடைச்சது அவனுக்கு. இது வந்து எங்களுக்கு திருப்தியா தான் இருக்கு. இதுல முக்கிய கவனிக்க வேண்டிய விஷயம்னா மிக விரைவா இந்த நீதிமன்றத்துல வழக்கு நடந்திருக்கு. அதுக்கு வந்து காவல்துறையும் நீதித்துறையும் ஒத்துழைச்சு பண்ணிருக்காங்க. அதனால விரைவா நடந்திருக்கு, சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு நம்புறோம். அப்புறம் வினோதினி ஆசிட் வீச்சுக்கு அப்புறம் இந்த வர்மா கமிஷன் அவன் வந்து ஆரம்பிச்சது அப்பதான். ரெண்டாவது இந்த ஆசிட் விற்பனைக்கு வந்து முறைப்படுத்தணும்னு சொன்னதும் அப்பதான். சோ இதன் மூலமா ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்காங்க. அதை இது இனிமேலுக்கு வந்து இந்த தீர்ப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது நடைமுறைக்கு வரும், தொடர்ந்து இதுல திருத்தம் வரும், இது ஆசிட் விற்பனை ரொம்ப ஒழுங்குபடுத்துறது வரும். இந்த கொலை குற்றத்து இந்த மாதிரி கொடூர கொலைக்கு வந்து ஒரு தீர்வா இருக்கும் சார்.
வினோதினியின் தாய் மாமன் ரமேஷ். மூன்று இலங்கை தமிழர்களை இலங்கை அரசிடம் இந்தியா ஒப்படைக்கக்கூடாது என்று மதிமுகவின் தலைவர் வைகோ இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இது குறித்து நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஈழநேரு, செந்தூரன், இத்தாலிய ராஜன் எனும் சுந்தரராஜன் ஆகிய மூன்று இலங்கை தமிழர்களை திரும்ப அவர்கள் நாட்டிற்கு அனுப்பக்கூடாது என வலியுறுத்தி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இவர்களில் சுந்தரராஜன் சில இலங்கை தமிழ் அகதிகளை பயண ஆவணங்களின்றி ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்ப முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இப்போது மேல்முறையீடு செய்திருக்கிறார். ஈழநேரு தற்போது திருச்சி சிறையில் இருக்கிறார். அவர் ஒருவரை 1,00,000 ரூபாய் அளவு ஏமாற்றியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு சிறப்பு முகாமில் இருந்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்ட செந்தூரன் தற்போது தாம்பரத்தில் வசித்து வருகிறார். அவர்கள் மூவரும் இலங்கைக்கு திரும்ப அனுப்பப்பட இருக்கின்றனர் என்று செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அவர்கள் அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டால் அவர்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடும் என்கிறார் வைகோ. மேலும் இலங்கை தமிழர்களை அவர்களது விருப்பத்திற்கு மாறாக நாடு கடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அவர் கூறுகிறார்.
நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் அனுப்பிய குறிப்பை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குபவர் பூபாலரத்னம், சீவகன்.
இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் புலியிங் என்று கூறப்படுகின்ற கொடுமைகளை, மன மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தல்களை சிறுபிராயத்தில் அனுபவிப்பவர்களுக்கு பிற்காலத்தில் பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் டியூக் பல்கலைக்கழகம் மற்றும் பிரிட்டனின் வாவிக் பல்கலைக்கழகம் ஆகியன இதுகுறித்து கூட்டாக ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றன. 9 முதல் 26 வயது வரையிலான 1400 பேரை இந்த ஆய்வுக்காக அவை பயன்படுத்தியிருக்கின்றன. பள்ளிக்கூடங்களில் இப்படியான கொடுமைகளை எதிர்கொள்பவர்கள் வயதாகின்ற பொழுது கிரிமினல்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக அந்த ஆய்வு கூறுகின்றது. சிறுபிராயத்தில் ஒருவர் கொடுமைக்கு உள்ளாதல், ஏனையவர்களை கொடுமைப்படுத்தல், இந்த இரண்டிலும் சம்பந்தப்படுதல் என்று 3 வகையாக பாதிக்கப்படுபவர்களை பிரித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதில் சிறுவயது முதல் தாமும் கொடுமைகளை எதிர்கொண்டு ஏனையவர்களையும் கொடுமைப்படுத்தியவர்கள் வயதாகின்ற பொழுது ஏனையவை எல்லாரையும் விட மிகவும் மோசமாக பாதிப்புக்குள்ளாதாக தெரிய வந்திருக்கின்றது. இப்படியானவர்களுக்கு சுய தைரியம் மிகவும் குறைவாக இருக்குமாம். இலகுவாகவே இவர்களை கெட்டவற்றை செய்ய தூண்டிவிடலாமாம். சமூக நிலைமைகளை புரிந்து கொள்வதில் இவர்கள் மிகவும் தாமதமாக இருப்பார்களாம். தொடர்ச்சியாக புகைப்பார்களாம். இப்படி இவர்களது பலவீனங்களை விஞ்ஞானிகள் அடுக்கிக் கொண்டே போகின்றார்கள். இது குறித்த ஆய்வுகள் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று பீட் புலியிங் என்ற புலியிங் எனப்படுகின்ற இந்த கொடுமைகளுக்கு எதிரான தொண்டர் அமைப்பின் நிறுவனரான எம்மா ஜேம்ஸ் குரோஸ் அவர்கள் கூறுகின்றார். இறுதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய புலிகள் பற்றிய ஒரு செய்தி. தமிழகத்தின் முதுமலையில் இருக்கின்ற புலிகளுக்கு சில வகை பற்றி படரும் களை தாவர இனங்களால் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அது குறித்து ஓசை என்னும் சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவரான கதிர்வேல் காளிதாஸ் அவர்களை கேட்டேன்.
முதுமலைக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காடுகளுக்கான மிகப்பெரிய பிரச்சனையாக பற்றி படரும் கலை செடியான இந்த லென்டனா கேமரா எனப்படும் உன்னி செடிகள் காரணமாகின்றன. இந்த உன்னி செடி வெளிநாட்டிலிருந்து, குறிப்பாக தென் அமெரிக்காவிலிருந்து ஒரு அலங்கார பொருளாக வெள்ளைக்காரர்கள் காலத்தில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அது இந்த உயிர் சூழலுக்கு அல்லாத ஒரு தாவரம் என்பதால் அதற்கு எந்த எதிர்ப்புமின்றி அது பற்றி படர ஆரம்பித்து விட்டது. இப்போது கடைசியாக காடுகளில் அது படர தொடங்கி இருக்கிறது. இது ஒரு புதர் செடி. இது மண்டிவிட்டால் காட்டில் இருக்கக்கூடிய புல்வெளிகள் அனைத்தையும் இது மூடிவிடும். புல் முளைக்காது. இந்த தாவரங்கள் பரவ 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 புல்வெளிகளுடைய அளவு குறைந்து கொண்டே போகிறது. ஒரு புலி வாழ வேண்டும் என்றால் மான் அவசியம் தேவைப்படுகிறது. குறைந்தபட்சமாக ஒரு 500 மான்கள் இருந்தாதான் ஒரு புலி வாழ முடியும் என்பதுதான் அதை பற்றிய ஆய்வாளருடைய கணிப்பாக இருக்கிறது. மான்களுடைய 95% உணவு புல்வெளிகள் தான், புல்தான். இந்த புதர் செடியான உன்னி செடிகள் படர 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 அங்கே மான்கள் வாழும் வாய்ப்பு குறைகிறது. மான்கள் குறைந்து போனால் புலிகளுடைய எண்ணிக்கையும் குறைந்து போகும். காட்டின் உயிர் சூழலின் குறியீடு புலி. அப்படியானால் காட்டின் உயிர் சூழலை இந்த புதர் செடிகள் கெடுத்து கொண்டிருக்கிறது. முதுமலை சரணாலயம் எல்லாம் ஒரு 300-325 சதுர கிலோமீட்டர் உள்ள குறுகிய பரப்பில் அதிக எண்ணிக்கையில் அங்கே புலிகள் உண்டு. இது அந்த சரணாலயத்துக்குள்ள சிறப்பு. அதுக்கு காரணம் அங்கே அத்தனை எண்ணிக்கையில் மான்கள் உண்டு. 1000கணக்கான மான்கள் அங்கு உண்டு. அந்த மான்களுடைய வாழ்விடமான அந்த காட்டில் அதனுடைய பிரதான உணவான புல்வெளிகளை இந்த புதர் செடிகள் அழித்து விடுவதால் மான்களுடைய எண்ணிக்கை குறைய தொடங்குகிறது. அது புலிகளுடைய எண்ணிக்கையும் வீழ்ச்சியை உண்டாக்கும்.
இந்த புலிகள் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு தீவிரமானது?
நிச்சயமாக மிகப்பெரிய. இது வந்து ஒரே ஒரு சில ஆய்வாளர்கள் மட்டுமே இதில் இருக்கக்கூடிய ஒரு நன்மையை சொல்கிறாங்க. புலி தன்னுடைய குட்டி ஈனுகிற போது அதை மறைத்து வைப்பதற்கு சில புதர்கள் வேணும். அந்த புதர்கள் இருக்கும் இடமாக இந்த உண்ணி செடிகள் இருப்பதாக சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் புலி மறைவதற்கல்ல, புலி வாழ்வதற்கு தேவையானதையே இந்த மான்கள் வாழ்கிற இடத்தையே இந்த புதர்ச்செடிகள் அளிப்பதால் இது புலிகளின் எண்ணிக்கைக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது.
சரி, இப்படியான தாவரங்களை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது அழிப்பதற்கு எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன?
இது பல ஆய்வுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சில பயாலஜிக்கல் மெத்தட், உயிரிகள் மூலமாக அழிக்கலாம் என்ற சில கோட்பாடுகள் உண்டு. ஆனால் அவற்றினுடைய விளைவுகள் வேறு விதமாக இருக்கும் என்பதால் அவை கைவிடப்பட்டுவிட்டன. இப்போது மனிதர்களே அதை வெட்டி அதை அப்புறப்படுத்த முடியும் என்று பல இடங்களில் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு முறை மட்டுமே செய்தால் இது பயனளிக்காது. தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் அவை சிலம் தளிர்களாக வளரும் போதே அவற்றை அகற்றி 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 அந்த இடத்தில் இந்த மண்ணுக்கேற்ற தாவரங்கள் உயிர்ப்பிக்கும் போது மட்டும்தான் இந்த உண்ணி செடிகளை கட்டுப்படுத்த முடியும். அதற்கு நிறைய நிதி ஆதாரம் தேவைப்படுகிறது
என்றார் காளிதாஸ்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பூபாலரத்னம் சீவகன். இனி தலைப்புச் செய்திகள்.
எகிப்தில் தமது தலைவரான முகமது பரே அவர்கள் கைது செய்யப்பட்டதை முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி கண்டித்துள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் பேநசீர் புட்டோ 2007 கொலை செய்யப்பட்டது தொடர்பில் முன்னாள் அதிபர் ஜெனரல் பர்வேஸ் முஷாரஃப் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு பிரேசிலில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான நுழைவுச் சீட்டு விற்பனை இன்று தொடங்குகிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.